நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, நம்ம வந்து இந்த நகர்ப்புற தோட்டக்கலை அப்படிங்கிற தொடர் நிகழ்ச்சியில ஒரு புது தொழில்நுட்பம், அதாவது தாவரங்களை உற்பத்தி பண்றதுல ஒரு புது தொழில்நுட்பம் திசு வளர்ப்பு, அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி நம்மளுக்கு விவரங்கள் சொல்றதுக்காக முனைவர் ஹேம பிரபா அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்கள சந்திக்கலாம். வாங்க. வணக்கம் மேடம்.
வணக்கங்க
மேடம். இப்போ நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க, இந்த திசு வளர்ப்புங்கிறது என்ன அப்படின்னு சொல்லுங்களேன்.
தாவரவியல், அதாவது செடின்ட்டு எடுத்துட்டீங்கன்னா அதோட தனி மகத்துவம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செல்லெல்லாம் வந்துட்டு ஒன்னா வந்துட்டு அதெல்லாம் தான் டிஷ்யூ ஆகிறது, திசு வளர்ப்புன்னு சொல்லுவாங்க மேடம். ஒரு செல்லுங்கிறது வந்துட்டு அதோட ஏதாவது ஒரு செல், இப்போ தாவரவியல் எடுத்துட்டிங்கன்னா இலை தண்டு இவன் வந்துட்டு வேர்பகுதியிலேருந்து ஏதோ ஒரு செல்லை எடுத்துட்டு நம்ம வந்துட்டு திசு வளர்ப்பு பண்ணோன்னா அது வந்துட்டு ஒரு செடியாக வளரும். அதோட பிரின்சிபல் தான் வந்துட்டு டோட்டி பொட்டன்சி, அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வேறுபடுத்துது. மிருகங்களுக்கும் செடிகளுக்கும் உள்ள வேறுபாடு வந்துட்டு அதுதான் வந்துட்டு காமிக்குதுங்க மேடம். அதுதான் வந்துட்டு மெயின் பிரின்சிபல், அதுதான் வந்துட்டு திசு கல்ச்சர் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுங்க மேடம்.
சரிங்க. இப்போ அந்த அதாவது திசு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து அந்த தாவர செல்களுக்கே உரிய ஒரு குணம், அது வந்து ஒரு செல்லுல இருந்து உற்பத்தி பண்ணி ஒரு பெரிய தாவரத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சாதாரணமா ஒரு தாவரத்தை உருவாக்கணும் அப்படின்னாக்கா விதை போடுறோம், இல்லைனாக்கா குச்சிகளை வெட்டி வைப்போம், அந்த மாதிரி முறைகள் இருக்கு. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு திசுவை எடுத்து அதை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அளவுக்கு இதுல என்ன ஒரு நன்மை இருக்குங்க? எதுக்காக நம்ம அப்படி பண்ணணும்?
நன்மைன்னு பார்த்தீங்களா மேடம், இப்போ விதையெல்லாம் எடுத்துட்டோன்னா அதுக்கு வந்துட்டு டார்மன்சி பீரியடுன்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு முளைக்கிறதுக்கு வந்துட்டு சில விதைகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வாரம் ஆகும், இல்லாட்டி வந்துட்டு ஒரு 6 மாதம் கூட ஆகும். இப்போ வந்துட்டு ஃபாரஸ்ட்ரி கிராப்ஸ், அதாவது வந்துட்டு வனவியல் கிராப்ஸ் எல்லாம் எடுத்துட்டோன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு வருஷக்கணக்காக ஆகும். அந்த விதை உறக்கம்னு சொல்லுவாங்க, சீட் டார்மன்சி, அதெல்லாம் போறக்கே அவ்வளோ நாள் ஆகும். ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம திசு எடுத்து வந்துட்டு கண்ட்ரோல் கண்டிஷன்ஸாக, வெளியே வந்துட்டு மழை தாக்கம் இருக்கும், அப்புறமா வந்துட்டு நோயெல்லாம் வந்து நிறையா வரும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு எல்லாம் டெம்பரேச்சர் லைட்டு எல்லாமே கண்ட்ரோல் கண்டிஷனில் வந்துட்டு நம்ம திசு வளர்க்குறனால எப்போனாலும் வந்துட்டு பயிர் கல்டிவேட் பண்ணலாம். இப்போ நார்மலாக கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்துட்டு சீஸ்னல் டிபெண்ட்டாக இருக்கணும், அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த க்ராப்பை தான் போட முடியும். ஆனால் இந்த திசு வளர்ப்பு மூலமாக வந்துட்டு வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு எந்த திசு எடுத்து நம்ம போட்டாலும் வந்துட்டு வரும் மேடம். அதுதான் வந்துட்டு இதோட மெயின் இது. அதுக்கப்புறமா நார்மலாக வயல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நோய் தாக்கம் இருக்கும், அப்புறமா வந்துட்டு நிறைய வானிலை மாற்றங்கள்லாம் இருக்கும் மேடம். ஆனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லாமே கண்ட்ரோல் கண்டிஷனில் வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம். எல்லாம் ஈவன் டெம்பரேச்சர் லைட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எல்லாமே நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறனால நோய் தாக்கத்துலேருந்து நம்மளுக்கு வந்துட்டு நல்ல செடிங்கள்லாம் வரும். கண்டிப்பாக நம்ம இதுலேருந்து வந்துட்டு இப்போ நுண்ணுயிர் பெருக்கம்னு சொல்லுவோம், அதாவது மெரிஸ்டம் டிப் கல்ச்சர், அது வந்துட்டு நம்ம போடும் போது நம்மளுக்கு வந்துட்டு நோய் இல்லாமல் வந்துட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக ஃபீல்டில் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு நிறைய லாஸஸ் தான் உண்டு பண்ணும். ஆனால் இது நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் கண்டிஷனில் எடுத்து போடும் போது, ஒவ்வொரு செல்லு எடுத்துகிட்டு போடும் போது அதில் வந்துட்டு நம்மளுக்கு வரது வந்துட்டு ரொம்ப கம்மி தான். அதனால் நம்மளுக்கு வந்துட்டு நிறையா டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் கிடைக்கும். அதனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கண்டிஷனில் ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆயிரக்கணக்கான செடிகளை வந்துட்டு கொண்டு வரலாம். இப்போ ஃபீல்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு செடி வந்துட்டு சீக்கிரமாக வளர்ந்துடும், இன்னொன்று வந்துட்டு இப்போ தான் முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த டிஷ்யூ கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஒரே மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒரே நேரத்தில் வந்துட்டு எல்லாம் ஹார்வெஸ்ட்டும் பண்ணிக்கலாம்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். அதாவது இந்த விதைகளோ மற்ற வழிகளில் வந்து நம்ம செடிகளை உருவாக்கணும் அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நோய் தாக்குதலோ அல்லது பூச்சி தாக்குதலோ இல்லாமல் எல்லாம் ஒரே சீரான வளர்ச்சியுடைய நாற்றுகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. சரிங்க. இப்போ இந்த முறையில் நம்ம எல்லா தாவரங்களையுமே வந்து உற்பத்தி பண்ண முடியுமா?
எல்லா தாவரத்தையும் வந்துட்டு இது பண்ணலாங்க மேடம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வருட தாவரம் இருக்கும், பல வருட தாவரம்லாம் இருக்கும், அதாவது ஆனுவல் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு டிஷ்யூ கல்ச்சரில் வந்துட்டு கொண்டு வந்துடலாங்க மேடம். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மரம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் தான் மேடம். ஏன்னா அதில் வந்துட்டு பாலிஃபினால்ஸ்ன்னு நிறையா இருக்கும், அதெல்லாமே வந்து ரொம்ப ரீகால்சிட்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கும். அது வந்துட்டு டிஷ்யூ கல்ச்சர்னாலும் கொண்டு வரலாம், ஆனால் அதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ தென்னைன்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக கேலஸுன்னு சொல்லுவோம். கேலஸுங்கிறது வந்துட்டு ஒரு வளர்ப்பு திசுன்னு சொல்லுவோம், டிஃப்ரென்ஷியேட் ஆகாது. இப்போ நம்ம வளர்ந்த செடி பார்த்தீங்கன்னா எல்லா செல்லு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது லீஃபாக ஃபங்க்ஷன் ஆகும், அடுத்து ஸ்டெம்மாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகாததான் வந்து நம்ம மெரிஸ்டம்னு சொல்கிறோம். அந்த செல் வந்துட்டு கேலஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த கேலஸில் வந்துட்டு நிறைய செல் டைப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேலஸ் வந்துட்டு கோகனட்ல வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு 8 மாதம் ஆகும் குறைஞ்சது நான் சொல்றது. இப்பவே பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா அதுல எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு 10 நாள் கூட இல்லை, 1 வாரத்தில் கூட நம்மளுக்கு கேலஸ் வந்துடும். இப்போ கணக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஆனுவல் கிராப்ஸ் இவ்வளோ சீக்கிரத்தில் வருது, அதே மாதிரி பெரினியல் கிராப்ஸ் மரச்செடிங்களுக்குலாம் வந்துட்டு எப்படி வருதுன்ட்டு நம்ம பார்த்துக்கலாங்க மேடம். எல்லாத்துலேயும் கண்டிப்பாக வரும், பட் சிலதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் எடுக்கும்.
சரிங்க, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பெரிய அதாவது பல வருட பயிர்களான இந்த மரங்களில் வந்து கொண்டு வர்றது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஆனுவல் கிராப்ஸ்லன்னா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. இப்போ என்னென்ன பயிர்களில் நம்ம வந்து வெற்றிகரமாக இந்த திசு வளர்ப்பு முறையில் உற்பத்தி பண்ண முடியுதுங்க?
பார்த்துட்டிங்களா, மலர்பயிர்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல அலங்கார பொருட்கள், அப்புறமா வந்துட்டு பழ வகைகள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தானிய வகைகள், அதுலெல்லாம் வந்துட்டு நம்ம சீக்கிரமாக கொண்டு வந்துடலாங்க மேடம். அப்புறம் இந்த வனவியல் செடிகளுக்கெல்லாம் தான் வந்துட்டு கொஞ்சம் நாள் ஆகும் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸில் வந்துட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வாழை, கொய்யா, மாம்பழம் இது எல்லாத்துலேயும் வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க மேடம். பட் என்னென்னா வந்துட்டு இதிலெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். வாழையெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம் மேடம். ஒரு மினிமம் ஒரு ஸ்கில்டு லேபர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வரலாங்க மேடம். அவங்களுக்கு என்னென்னா வந்துட்டு ஒரு பயிற்சி வேணும், அதுக்கப்புறமா ஒரு ஆர்வம் வேணும் மேம், அது இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு கொண்டு வந்துடலாங்க மேடம்.
இப்போ நீங்க சொன்னீங்க அதாவது இந்த தொழில்நுட்பம் வந்து இதில் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர் ஒரு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஸ்கில்டு லேபர் அப்படிங்கும் போது இதை பற்றி இந்த டிஷ்யூ கல்ச்சர் பற்றி ஸ்கில்ஸ் வந்து ஒருத்தவங்க எப்படி டெவலப் பண்ணிக்கலாங்க?
வேளாண்மை நிலையத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பயிற்சின்னு கொடுக்குறாங்க மேடம். அதை வந்துட்டு பயிற்சியை அட்டன் பண்ணாலே நம்மளுக்கு அவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு மீடியம் ரெடி பண்ணுறது, அந்த மீடியம்ங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு எதுக்காக சாப்பிட்றோம், நம்மளுக்கு வந்து நிறையா சத்து வேணும், டெய்லி நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக சத்து வேணும், அதனால் வந்துட்டு நம்ம மீடியம்னு சொல்லுவோம். அந்த மீடியத்தில் தான் வந்துட்டு இப்போ நார்மலான்னு பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்துட்டு வெளியே வளரும், தானாக வந்துட்டு அதோட உணவை வந்துட்டு உற்பத்தி பண்ணி அது வந்துட்டு தானாக வளரும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த செடி எடுத்து அதுலேருந்து செல் எடுத்து நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் கண்ட்ரோல் கண்டிஷனில் வந்துட்டு க்ரோ பண்ணுறனால நம்ம வந்துட்டு அதோட வழக்கமான தன்மையை மாற்றி அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். அதனால தான் வந்துட்டு அந்த மீடியம்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு மீடியாவில் தான் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். அந்த மீடியா எப்படி பண்ணுறது, அதுக்கான கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன தேவை, அதுக்கப்புறமா அந்த மீடியம் வந்துட்டு எப்படி ஆட்டோக்ளேவ் பண்ணுறது. ஆட்டோக்ளேவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஷ்யூ கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டெர்லைசேஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்மளுக்கு வந்துட்டு அந்த பூஞ்சா இல்லாட்டி வந்துட்டு பாக்டீரியா அதெல்லாம் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகவே கூடாது. அந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாமே எல்லாமே லாஸ் தான். அதனால் அந்த ஸ்டெர்லைசேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. மீடியம் எப்படி போடுறது, அதுக்கப்புறமா அந்த செடி வந்துட்டு என்ன செல்லை எடுத்து வச்சா நம்மளுக்கு எப்படி வரும், அதுலேயே பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆர்கனோஜெனசிஸ் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. டைரக்டாக வந்துட்டு ஒரு சிங்கிள் நோடல் கட்டிங், ஒரு தண்டு, அது கூட வந்துட்டு ஒரு பட் இருக்கும், அதை எடுத்து நம்ம வச்சிட்டோன்னா அதுலேருந்து டைரெக்டாக செடி வர்றது வந்துட்டு டைரக்ட் ஆர்கனோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் ஆர்கனோஜெனசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இலை, அதுலேருந்து அந்த திசு எடுத்து வச்சு அதுலேருந்து நம்மளுக்கு கேலஸ் வரும். கேலஸ் தான் வந்துட்டு அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ், அது வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோங்க மேடம், ஆக்சன் சைட்டோகைனன். அந்த ஆக்சன் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணினோன்னா நம்மளுக்கு வந்துட்டு வேர் வந்துடும். இப்போ சைட்டோகைனின் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஷூட் அதாவது தண்டு பகுதியெல்லாம் வந்துடும். இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு பேசிக்கான பிரின்சிபல் திசு வளர்ப்பு. அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணால் எப்படி வரும்னு சொல்லிட்டு இந்த பயிற்சியில் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் ஆக்சன் சைட்டோகைனின் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்படி செடி வளர்ச்சின்னு பார்த்தாச்சு. இப்போ அந்த செடியை எடுத்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஃபீல்டில் வைக்கக்கூடாது. வயலில் வச்சா என்ன ஆகும்னா வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு வெயில், அதுக்கப்புறமா வந்துட்டு நோய் அதெல்லாம் வந்து தாக்கிரும். அது இந்த செடிங்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு லேப் கண்டிஷன்லேயும் ரொம்ப நாள் இருந்ததுனால இதுக்கு தானாக வந்துட்டு உணவு உற்பத்தியும் பண்ண முடியாது. அதனால் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஹார்டனிங், செகண்டரி ஹார்டனிங் அதெல்லாம் எப்படி பண்ணணும்ன்ட்டு இந்த பயிற்சியில் வந்துட்டு எல்லாமே சொல்லி தருவாங்க மேம்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். அதாவது இந்த திசு வளர்ப்பில் எப்படி ஒரு பயிர்லேருந்து அந்த ஒரு சின்ன செடியை உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். எப்படி ஒரு ஸ்கில்டு லேபருக்கான திறமைகளை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இந்த இதற்கான பதிலையும் சேர்த்தே சொல்லியிருக்கீங்க. இப்போது சாதாரணமாக நீங்கள் சொல்லிட்டீங்க அதாவது முதல்ல இது லேபில் வளர்க்குறதுனால உடனே கொண்டு போய் ஃபீல்டில் வைக்க முடியாது அப்படின்னு. அப்போ இந்த ஹார்டனிங்னு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
செடிங்கள்லாம் வந்துட்டு தானாக வந்துட்டு உணவு உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ நம்ம லேப் கண்டிஷனில் வந்துட்டு நம்ம அதுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம வந்துட்டு ஃபுட்டு நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதை வந்துட்டு கண்ட்ரோல் கண்டிஷனில் க்ரோ பண்ணுறோம். இப்போ நேரடியாக வந்துட்டு வயலை விட்டால் அது வந்துட்டு நிறைய வந்துட்டு தண்ணி இழந்துரும் அதுலேருந்து. அது வந்துட்டு டெக்னிக்கல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைப்பர் ஹைட்ரசிட்டின்னு சொல்லுவோம். நிறையா ஹெவி வாட்டர் லாஸ் இருக்கும். அதனால வந்துட்டு அது வந்துட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதனால வந்துட்டு வளர முடியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்துட்டு பிரைமரி ஹார்டனிங் செகண்டரி ஹார்டனிங் சொல்லுவோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சைட்டோகைனின் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு ஷூட்ஸ் வந்துடுது. இப்போ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 15 நாள் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம சப்கல்ச்சர்னு சொல்கிறோம். சப்கல்ச்சர் எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம ஒரு செடியிலேருந்து நம்மளுக்கு வந்துட்டு நிறைய செடி வரும். அதுதான் வந்துட்டு பேர் வந்துட்டு மாஸ் மல்டிப்ளிகேஷன். அதுதான் ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு கமர்ஷியலாக டெவலப் பண்ணுறதுக்கு அது ரொம்ப நம்மளுக்கு தேவையானது ஒன்று. அதனால தான் வந்துட்டு மாஸ் ப்ரொபகேஷனுக்காக டிஷ்யூ கல்ச்சர் மெயினாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். 15 நாளுக்கு ஒரு தடவை வந்துட்டு நம்ம சப்கல்ச்சர்னு பண்ணுவோம். ஏன்னா அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமா அது வளர்க்கான நியூட்ரியன்ஸ் இருக்காது. அதனால புது நியூட்ரியன்ல வந்துட்டு அந்த எக்ஸ்பிளான்ட்டை எடுத்து நம்ம வைப்போம். இதே மாதிரி நம்ம சப்கல்ச்சர் வந்துட்டு ஒரு 5-6 தடவை பண்ணும் போது நம்மளுக்கு வந்து நிறைய மாஸ் ப்ரொபகேஷன் வந்துடுது. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வேர் வரக்காக ஒரு மீடியம் மாத்திரும், அது வந்துட்டு ரூட்டிங்னு சொல்கிறோம். அப்போ ரூட்டெல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பிரைமரி ஹார்டனிங் சொல்கிறோம். என்ன பண்ணுறோம்னா, இப்போ அகார்லாம் வந்துட்டு மீடியத்தில் ஆட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எதுக்காக வாஷ் பண்ணுறோன்னா, அது வந்துட்டு அகாரில் வந்துட்டு நம்ம சர்க்கரை வந்துட்டு நிறைய ஆட் பண்ணியிருப்போம். ஒரு 30 கிராம் பக்கம் ஆட் பண்ணியிருப்போம் 1 லிட்டருக்கு நான் சொல்கிறது. அப்போது என்னாகுதுன்னா வந்துட்டு அது வந்துட்டு நிறையா வந்துட்டு மைக்ரோப்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு ஹார்டனிங்லேயே வந்துட்டு நம்மளுக்கு நிறைய செடிங்கெல்லாம் செத்து போயிடும். அதனால கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு பிரைமரி ஹார்டனிங் வந்துட்டு மிஷியம்ப கண்டிஷனில் பண்ணுறோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு கொக்கோ பீட்டர் இல்லாட்டி வந்துட்டு சாயில் மிக்சரில் வந்துட்டு ஒரு 15 நாள் பண்ணுறோம். மிஸ் சேம்பர் கண்டிஷனில் வந்துட்டு ஏன் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு நிறையா வேர் வந்துட்டு வரணும். அப்போ தான் செடி வந்துட்டு நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா வளரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி நம்ம லேபில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஆனால் மிஸ் சேம்பரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 80% இருக்கும். அதனால வந்துட்டு வேர் நல்லா வளரும். அதுக்கப்புறமா பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு தானாக வந்துட்டு உணவு உற்பத்தி பண்ணிவிட்டு தானாக வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்காகத்தான் வந்துட்டு அந்த ஹார்டனிங். அது வந்துட்டு நார்மலாக நம்ம சின்ன கப்பில் எல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு அப்புறமா வந்துட்டு செகண்டரி ஹார்டனிங் போகிறோம். செகண்டரி ஹார்டனிங் வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் கண்டிஷனில் பண்ணுறதுங்க மேடம். அது வந்துட்டு ஒரு 45 நாள் வந்துட்டு ஒரு பெரிய தொட்டியில் வந்துட்டு சாயில் மிக்சர், அது வந்துட்டு 1:1:1 ரேஷியோ, என்னென்னா வந்துட்டு சாண்டு ரெட் சாயில் ஃபார்ம்யார்ட் மெனியூர் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு பாட்டில் போட்டுட்டு அந்த செடியை வந்துட்டு அதில் மாற்றி ஒரு 45 நாளைக்கு வந்துட்டு செகண்டரி ஹார்டனிங் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நோய் இல்லாமல் நல்லா செடி வளர்ந்துட்டுருக்கும் போது அதை வந்துட்டு நம்ம ஃபீல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லாட்டி விற்கிறதுக்கும் கொடுத்துடலாம் மேடம்.
ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் வாழை தான் நிறைய இந்த திசு வளர்ப்பு கன்றுகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஹார்டனிங் பண்ணும்போது வந்து இந்த ரூட்டிங்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் திருப்பி தொட்டியில் வச்சுட்டு அப்புறம் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார்மர்ஸ்க்கு அந்த மாதிரி இந்த வாழை கன்றுகள் கொடுக்கணும் அப்படிங்கும்போது எப்படிங்க அது ஃபார்மர்ஸ்க்கு மொத்தமாக நிறைய அளவில் தேவையாக இருக்கும், எப்படி இந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியும்?
நம்ம வந்துட்டு வாழைக்கு வந்துட்டு சக்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு எக்ஸ்பிளான்ட். எக்ஸ்பிளான்ட்டுங்கிறது வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் மெட்டீரியல் நம்ம டிஷ்யூ கல்ச்சருக்காக யூஸ் பண்ணுறது. அந்த சக்கரை வந்துட்டு நம்ம வந்துட்டு வயல்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். அதை வந்துட்டு நல்லா ட்ரிம் பண்ணிடணும். நம்ம சக்கரை வந்துட்டு பார்க்க செலக்ட் பண்ணும் போதே வந்துட்டு அதுக்கு எதுவும் டிசீஸ் இருக்கக்கூடாது, பெஸ்ட் அட்டாக் இருக்கக்கூடாது, வைரஸ் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கக்கூடாது. அது வந்துட்டு நம்மளோட டிஷ்யூ கல்ச்சர் ப்ரொசீஜருங்கிறது வந்துட்டு அந்த எக்ஸ்பிளான்ட் செலெக்ஷன்லேருந்தே ஆரம்பிக்குது. அதுலேருந்து நம்ம வந்துட்டு விற்கிற வரைக்கும் எல்லா ஸ்டேஜையுமே நம்ம வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது நடுவில் தப்பு வந்துச்சுன்னா வந்துட்டு அப்பப்போ அந்த செடியை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும், இல்லாட்டி வந்துட்டு அது என்டையராக அந்த லாட்டை வந்துட்டு பாதிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த எக்ஸ்பிளான்ட் எடுக்கும் போதே வந்துட்டு மண்ணில் இருக்கனால அதை நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரிம் பண்ணிடணும். ட்ரிம் பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா மொத்தமே வந்துட்டு அந்த எக்ஸ்பிளான்ட் வந்துட்டு ஒரு 5 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அது பேர் பார்த்தீங்கன்னா ஷூட்டப்புன்னு சொல்லுவோம். அந்த 5 சென்டிமீட்டர் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து நம்ம லேபுக்கு கொண்டு வந்து டீ பால்னு சொல்லுவோம், அது வந்துட்டு ஒரு டிட்டர்ஜென்ட், அதில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெவஸ்டன் 0.5%, அப்புறமா அது கூட வந்துட்டு ஸ்ட்ரெப்டோமைசன் வந்துட்டு ஆட் பண்ணி ஒரு 1/2 hour சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லேபுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். லேபுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறையா மைக்ரோப்ஸ் இருக்கனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக சர்ஃபேஸ் ஸ்டெர்லன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ பனானாக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு 0.1% மெர்க்குரி குளோரைடு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்துட்டு அதில் வச்சு நல்லா வாஷ் பண்ணணும், நல்லா ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த சொல்யூஷன் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 3-4 ஸ்டெரைல் வாட்டர் வாஷ் கொடுக்கணும். எல்லாமே வந்துட்டு ஸ்டெரைல் கண்டிஷன்லாம் பண்ணணும், அதாவது கண்ட்ரோல் கண்டிஷனில் தான் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஈவன் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்துட்டு கண்டாமினேஷன் வந்துடும். அந்த கண்டாமினேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு எல்லாமே ஆட்டோக்ளேவ் பண்ணுறது. ஸ்டெர்லைஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த ஷூ டிப் எடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா லேயர் லேயராக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டெர்லைசேஷனுக்கும் நம்ம ஒவ்வொரு லேயராக ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த 5 சென்டிமீட்டர் இல்லை வந்துட்டு ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த ஷூ டிப் எடுத்து நம்ம வந்துட்டு மீடியமில் வந்துட்டு இனாக்குலேட் பண்ணுறோம். அந்த மீடியமில் வந்துட்டு சாதாரண நம்ம முராஷிஸ் கூகம் மீடியம் தான் யூஸ் பண்ணுறோம் மேடம். அதுக்கப்புறமா வந்துட்டு க்ரோத் ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா பென்சல் அமினோ பியூரின், அது வந்துட்டு ஒரு சைட்டோகைனின், அது வந்துட்டு ஒரு 3-5 mg தான் யூஸ் பண்ணுறோம் மேடம். அந்த மீடியத்தில் வந்துட்டு போட்டுட்டு நம்ம வந்துட்டு கல்ச்சர் கண்டிஷனில் வந்துட்டு 7-10 வந்துருக்கு வைக்கிறோம். அந்த கல்ச்சர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு லைட்டு டெம்பரேச்சர் எல்லாமே கண்ட்ரோல் கண்டிஷனில் இருக்கணும். லைட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 lux வேணும். அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் அந்த ரூம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 26+-2°C எல்லாம் வேணும். அதில் வச்சுட்டு ஒரு 3-4 பார்க்கும் போதே அந்த நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஷூட்டுப் வந்துட்டு க்ரீனிங் காமிக்கும். டெய்லி நம்ம பார்க்கணும் எப்படி நம்ம வச்சு எக்ஸ்பிளான்ட் வந்துட்டு எப்படி நல்லா வளர்ந்துட்டுருக்கா, இல்லை ஏதாவது கண்டாமினேஷன் வந்துடுதா. கண்டாமினேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு பாக்டீரியா கண்டாமினேஷன் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஸ்லைமி க்ரோத்தாக இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஃபங்கஸ் கண்டாமினேஷன்னா வந்துட்டு காட்டனி க்ரோத்தாக இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம பழக பழக தான் நம்மளுக்கும் தெரியும் மேடம். அதனால் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறத மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு 15 வச்சுருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன செடி மாதிரி வளர்ந்துருக்கும், ஒரு 15 அப்படி வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா 15 அப்புறமா அந்த செடியை கொண்டு போயிட்டு மேலே ட்ரிம் பண்ணிவிட்டு கீழெல்லாம் கருப்பான டிஷ்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் வெட்டுவோம். ஏன் வெட்டுறோன்னா நம்மளுக்கு வந்துட்டு மெயின் ஆப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஷூட் இண்டக்ஷன் தான், நிறைய ஷூட்ஸ் வரக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். அதனால் ஒரு வெர்டிக்கல் கட் கொடுக்குறோம். அந்த வெர்டிக்கல் கட் கொடுக்கறது எதனாலனா வந்துட்டு டு ப்ரிவெண்ட் ஏபிக்கல் டாமினன்ஸ், அதாவது நம்மளுக்கு வந்துட்டு நிறைய செடி வரக்காக தான் அப்படி வந்துட்டு ஒரு கட் கொடுத்து அதை பிரித்து வேறு மீடியம் வைக்கிறோம். இது பேர் வந்துட்டு சப்கல்ச்சர் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய மல்டிபிள் ஷூட்ஸ் வந்திருக்கும், அதே மாதிரி வந்துட்டு அதே மீடியத்தில் ஒரு 15 வைக்கிறோம். அதுக்கப்புறமா அதே மாதிரி வந்த ஒவ்வொரு சைட் ஷூட்ஸையும் எடுத்து வேறு புது மீடியம், இந்த மாதிரி ஒரு 5-8 சப்கல்ச்சர் வரைக்கும் பண்ணலாம். பனானாக்கு வந்துட்டு 5-8 சப்கல்ச்சர் பண்ணலாம். இப்போ மற்ற க்ராப்புக்கெலாம் பார்த்தா ஒரு 3-4 வரைக்கும் தான் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா சோமோக்ளோனல் வேரியேஷன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மைக்ரோ ப்ராபகேஷனில் அதாவது டிஷ்யூ கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். அதனால் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணுறக்காக தான் 3-4 சப்கல்ச்சர் வரைக்கும் பண்ணுறோம். ஆனால் வாழைக்கும் வந்துட்டு ஒரு 5-8 சப்கல்ச்சர் வரைக்கும் கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்போ இலாங்கேஷன் நம்மளுக்கு நீண்டு வரக்காக இலாங்கேஷன் மீடியம் மாற்றலாம், இல்லாட்டி வந்துட்டு அதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வருதுன்னா அதே மீடியத்தில் வந்துட்டு ஒரு 8 சப்கல்ச்சர் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரூட்டிங் பண்ணுறோம். ரூட்டிங் பண்ணிவிட்டு ரூட்டிங்காக வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு சைட்டோகைனின், நம்ம காமனாக வந்துட்டு ஒரு IBA தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு 0.5 mg கூட போதும், ரூட்டிங் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிளான்ட்லேருந்து ஹார்டனிங் பண்ணி ஃபீல்டுக்கு கொண்டு போகிறக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னா குறைஞ்சது ஒரு 8-10 வேணும் மேடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிளான்ட்லேருந்து நம்ம 1000 செடிகளை வந்துட்டு கொண்டு வரலாம்.
சரிங்க மேடம், இப்போ வந்து இந்த திசு வளர்ப்பு மூலமாக கன்றுகள் உற்பத்தி செய்கிறத பற்றி நிறைய விவரங்கள் சொன்னீங்க. இந்த திசு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க?
இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு இந்த திசு வளர்ப்பில் வந்துட்டு பங்கேற்றுருக்குறாங்க மேடம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அது வந்துட்டு நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக அவங்க வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஊக்குவிக்கிறாங்க. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் டெல்லியில் இருக்காங்க, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாபா அணு ஆராய்ச்சி நிலையம் பாம்பேயில் இருக்குது, அதுக்கப்புறமா வந்துட்டு மருத்துவ மற்றும் வாசனை தாவரங்களுக்கான மைய ஆராய்ச்சி நிலையம் லக்னோ, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில் வந்துட்டு எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையம், இவங்க எல்லாமே வந்துட்டு அந்த திசு வளர்ப்பு ஆராய்ச்சியில் வந்துட்டு நல்லா ஈடுபட்டிருக்காங்க. அவங்க நிறையா நம்மளுக்கெல்லாம் கைட் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்கீம்ஸும் வந்துட்டு வாங்கறதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க.
இப்போது நம்ம பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திசு வளர்ப்பு பற்றி ஆராய்ச்சிகள் என்ன நடந்துட்டுருக்குங்க?
நம்ம பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு தோட்டக்கலை கல்லூரியில் வந்துட்டு வாழை பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கப்புறமா ஆர்கிட் அது ஒரு ஃப்ளவர் க்ராப், அப்புறமா டியூப்ரோஸ் ரோஸு இதெல்லாம் செஞ்சுக்கிட்ருக்கோம். அப்புறம் வாழை வந்துட்டு கிராண்ட் நைன் வந்துட்டு நம்ம டிஷ்யூ கல்ச்சரில் கொண்டு வரோம், அது வந்துட்டு நம்ம விற்கவும் செய்கிறோம். ஒரு செடி வந்துட்டு 12 ரூபா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கிடும் வந்துட்டு அது விற்கிறோம், ஒரு செடி பார்த்திங்கன்னா 50 ரூபா மேடம்.
சரிங்க, இப்போ வந்து நம்ம பல்கலைக்கழகத்தில் இதுக்கான பயிற்சிகள் அதாவது திசு வளர்ப்பு வந்து ஒருத்தர் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னாக்கா அதற்கான தொழில்நுட்பங்கள் பற்றியோ அல்லது பயிற்சியோ கொடுக்குறாங்களா?
பயிற்சி வந்துட்டு நம்ம வருஷமா நம்ம வந்துட்டு பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்கோம், ஆனால் அது வந்துட்டு கட்டண பயிற்சி தான் மேடம் இது வந்துட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே லேபில் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணணும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வார பயிற்சி இருக்குது, அதுக்கு உண்டான கட்டணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாணவர்களுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வந்துட்டு PG ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு 5000 rupees. அவங்க வரணும், அவங்களுக்கான ஒரு ப்ரூஃப் அவங்களோட எஜுகேஷனல் யூனிட்லேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாதிரி கொண்டு வந்துட்டு அவங்க ஒரு பயோடேட்டா சப்மிட் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கன்செஷன் வந்துட்டு 5,000 rupees கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரூனர்ஸ்க்கு எல்லாமே மட்டும் விவசாயிகளுக்கெல்லாம் வந்துட்டு 7,000 rupees அந்த ஒரு வாரத்துக்கான பயிற்சி. அந்த பயிற்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோன்னா எப்படி வந்துட்டு மீடியா போடுறது, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளண்ட் எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணுறது, அப்புறம் எப்படி இனாக்குலேஷன் பண்ணுறது, ஷூட்டிங் ரூட்டிங், அப்புறம் ப்ரைமரி ஹார்னிங் செகண்டரி ஹார்னிங் எப்படி வந்துட்டு ஒரு செடியிலேருந்து நம்ம நிறையா கொண்டு வரதுன்ட்டு எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கு உண்டான வந்துட்டு ட்ரைனிங் மேனுவல், அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு லஞ்சு டீ ஸ்நாக்ஸு அந்த ஒரு வாரத்துக்காகலாம் நாங்கள் எல்லாமே கொடுத்துறோம். தங்கறதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களே தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். எங்கேயாவது வெளியேருந்து வராங்கன்னா நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அப்புறமா ஆர்வம் வேணும் அவங்களுக்கு இது செய்யணும். ட்ரைனிங் மட்டும் வாங்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் அதோட போய் நிறுத்தாமல் அவங்க வந்துட்டு சொல்லி கொடுத்ததை வந்துட்டு என்னன்னு செஞ்சு பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வேணும்.
உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-243-1055. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. கடிதங்கள் வாயிலாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தால் விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதுங்கள்.